الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பெருமதி மிக்க ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி இலட்சியம், நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மறுமையுடைய ஆகிரத்தில் நாம் நிரந்தரமான இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடுவதுதான். அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காகத்தான் நாம் உலகத்தில் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 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 வெற்றியை அடைவதற்காக, அந்த இறுதி நோக்கத்தை இலக்கை அடைவதற்காக நாம் உலகத்தில் பல வகையான நல்ல அமல்களை பல கஷ்டங்களுடன் நாங்கள் செய்து வருகிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் கபூல் செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லையானால் நாம் இந்த அமல்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு லாபத்தையும் அங்கு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உறவு முறை என்பது கிடையாது. உலகத்தில் உறவு முறைகளை வைத்து, நட்பை வைத்து நாங்கள் பல விடயங்களில் மக்கள் மீது அனுதாபப்படுகிறோம். பாவம், இவர் கஷ்டப்பட்டிருக்கிறார், சரி, இவரை ஏற்றுக்கொள்வோம். குறைபாடு இருக்கிறது, சரி, இவரை மன்னித்து விடுவோம் என்று பல விதத்திலும் நாங்கள் அனுதாபங்களை காட்டுகிறோம். அன்பான சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் என்பது அனுதாபங்கள் காட்டப்படக்கூடிய இடமல்ல. அல்லாஹ்வினால் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டும் என்பது மிக பிரதானமானது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட அமல்களை ஏற்றுக்கொள்கிறான்? எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அவன் விரும்பக்கூடிய முறையிலே அது செய்யப்பட்டால், அவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொழுகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஜிக்ர் என்றால் இதுதான் ஜிக்ர், திலாவத் என்றால் இதுதான் திலாவத் என்று அவனுடைய சில கட்டுப்பாடுகள், அவனுடைய சில விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற முறையில் நம்முடைய அமல்கள் அமையும் பொழுது அவனிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு மாற்றமாக அமல்கள் அமையும் பொழுது அது எவ்வளவு செய்யப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்பதை, அல்லாஹ் எதை எப்படி விரும்புகிறான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம், இதை இப்படி செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இந்த காரியத்தை செய்யாமல் விடுவதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அன்பான சகோதரர்களே, இங்குதான் மார்க்கத்தின் அறிவு, மார்க்க அறிவு இங்குதான் அவசியப்படுகிறது. எந்த ஒரு காரியத்திலும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்வதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு மார்க்கத்துடைய அறிவு தரப்பட்டிருக்கிறது. ஆழமான அறிவை, அல்லாஹ்வுடைய விருப்பங்கள், அல்லாஹ்வுடைய வெறுப்புகள் எது, அதை அல்லாஹு தாலா எங்கு சொல்லி இருக்கிறான், எப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள், இது சம்பந்தமான ஆழமான அறிவு ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த அறிவின் மூலமாக ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மனிதன் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், இதுல எது ஏற்றுக்கொள்ளப்படும், எது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இதற்குத்தான் நாங்கள் மார்க்க அறிவு என்று சொல்கிறோம். அந்த மார்க்கத்துடைய அறிவு இருந்தால் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைகளையும் நிராகரிக்கப்படக்கூடியவைகளையும் சரியாக புரிந்து கொள்ளலாம். மார்க்கம் என்பது மனிதர்களுடைய அறிவுகளுக்கு நல்லதாக படுகிறவைகள் மட்டும்தான் மார்க்கம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. சிலர் நினைக்கிறார்கள், சிலர் இப்படியே ஒவ்வொரு விடயங்களிலும் இதுல நலவுதானே இருக்கிறது, நல்ல நோக்கத்தில் தானே இது செய்யப்படுகிறது என்பதை பார்த்து தனக்கு படுகிறதை மார்க்கமாக சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள். சிலர் இப்படியே ஒரு நினைவிலேயே, சிலர் தன்னுடைய எண்ணங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு நல்லதாக படுகிறவைகள் அவற்றை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய அறிவுக்கு கூடாது, மோசமானது என்று நமக்கு தெரிகிறவைகள், இவைகள் பாவங்கள், இவற்றை செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்கமாக இருந்தால் மனிதர்களுக்கு மார்க்கத்தை கொடுப்பதற்கு ரசூல்மார்கள் தேவைப்பட்டிருக்க மாட்டார்கள், வேதங்கள் தேவைப்பட்டிருக்க மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது கெட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. நல்லதை செய்யட்டும், தீயதை விட்டுவிடட்டும், இதுதான் மார்க்கம் என்றிருந்தால் ரசூல்மார்களோ வேதங்களோ உலகத்துக்கு வந்திருக்க மாட்டார்கள், ரசூல்மார்கள் வந்திருக்க மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாகும் வர்ரய்ய ஃபீ தீனிக்கும், இய்யாகும் வர்ரய்ய ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய சொந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். சொந்த அறிவை வைத்து மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது. சொந்த அறிவை வைத்து இது கூடும் இது கூடாது, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இதை நிராகரிப்பான் என்று யாரும் நினைக்கவோ சொல்லவோ முடியாது, எச்சரிக்கை செய்கிறார்கள். மார்க்கம் என்பது அல்லாஹ் ரசூலினால் நமக்கு தரப்பட்டதுதான், இதிலே உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது, இந்த காரியத்தை நான் செய்யலாமா கூடாதா, இது எனக்கு ஹலாலா ஹராமா, இது எனக்கு ஜாயிஸா அல்லது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் ஒரு பதில் சொல்கிறார், இது உங்களுக்கு செய்யலாம் செய்யக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இந்த பதில் அந்த கேள்வி கேட்கப்பட்டவரிடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய பதிலாக இருந்தாலும், அந்த பதிலுக்கு அர்த்தம் நீங்கள் இதை செய்யலாம் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு அர்த்தம் நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான், உங்களுக்கு பாவம் வரமாட்டாது, தண்டனை வரமாட்டாது. நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர் பதில் சொல்வதாக இருந்தால் அந்த பதிலுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறார், நீங்கள் இதை செய்யாதீர்கள், நீங்கள் இதை செய்தால் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான், அல்லாஹ் அதிருப்தி அடைவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு சட்டத்தை சொல்கிறார். சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கிறோம், இப்படி செய்யலாமா செய்யலாம் என்று ஒரு தீனுடைய விஷயத்தில் நாம் ஒரு பதிலை கொடுப்பதாக இருந்தால் இது சாதாரணமான பதில் அல்ல. இந்த பதில் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது இதை செய்யலாம் என்று சொல்ல வேண்டியவன் அவன்தான், அவனுக்கு பகரமாக ஒருவர் இங்கே இருந்து அவனுடைய இடத்திலே இருந்து செய்யலாம் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் உண்மையில் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டியவன் அவன்தான். அல்லாஹ் சொல்ல வேண்டியதை இடையிலே இருந்து ஒரு மனிதர் சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தால் எந்த அடிப்படையை வைத்து கூடாது கூடும் என்று சொல்கிறார் என்ற தெளிவு அவருக்கு இருக்க வேண்டும். நான் கூடாது என்று சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். நான் கூடும் ஆகும் என்று சொல்கிறேன் என்றால் அங்கே மிக தெளிவான அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். ஏன் அவர் கூடாது என்று சொல்கிறார்? அன்பான சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய கலைகள், அறிவு சம்பந்தப்பட்ட கலைகளில் மிக கௌரவமான ஒரு துறைதான் மருத்துவம் என்பது. மார்க்கத்திலும் மருத்துவத்துக்கு மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, பயனுள்ள அறிவு என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு மிக பயனுள்ள ஒரு அறிவு. ஒரு மனிதர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையிலே மருத்துவம் செய்ய தெரியும், அதை நான் செய்யட்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் அது சம்பந்தமான தெளிவுகளை கேட்டதற்கு பின்னால் அவருக்கு மட்டுமல்ல பொதுவான ஒரு பதிலை சொன்னார்கள். மனிஸ்ததா மின்கும் அன் யன்ஃபஅ அகாஹு ஃபல்யஃபஅல். உங்களில் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட மருத்துவ அறிவுகள் இருந்து மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அவர்கள் கட்டாயமாக மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய அந்த மருத்துவத்தை செய்யட்டும் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மருத்துவம் என்பது மிக தேவையானது, பயனுள்ளது. ஆனால் மருத்துவத்தை பொறுத்தவரையில் பலருக்கும் பலவிதமான மருத்துவங்கள், கை வைத்தியங்கள், மருந்துகளை பற்றி தெரியும். ஆனால் எடுத்தவர்கள் எல்லாம் மருத்துவம் செய்துவிட முடியாது. உலக சட்டப்படியும் முடியாது, மார்க்கத்திலும் முடியாது. ஏனென்றால் அதற்கென்று ஒரு அறிவு இருக்கிறது. கத்தி எல்லா வீடுகளிலும் இருக்கிறது, எல்லா வீடுகளிலும் மெத்தை இருக்கிறது. வருகிற நோயாளிகளை எல்லாம் படுக்க வைத்து கத்தியால் வெட்டி அவர்களுக்கு ஆபரேஷன் செய்துவிட முடியாது. அதற்கென்று ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவை பெற்றவர்கள் தான் வைத்தியம் செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். வைத்தியம் தெரியாமல் வைத்தியத்தில் இறங்கக்கூடாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு மிக பாரதூரமானது என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறோம். காரணம், இந்த மருத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உயிருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு. தப்பினால் அவர் மரணத்துக்கு போய்விடுவார், கபருக்கு போய் சேர்ந்து விடுவார். சரியாக வைத்தியம் செய்யப்படும் பொழுது அவருக்கு குணம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அன்பான சகோதரர்களே, வைத்தியத்துறை என்பது மிக பாரதூரமானது. அதை விடவும் மிக பாரதூரமான ஒன்றுதான் மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருந்து கொண்டு இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க என்ற தீர்ப்புகளை கொடுப்பது. மருத்துவத்தில் ஒரு மனிதன் தெரியாமல் எப்படி இதை செய்ய முடியாதோ அதுபோல அதை விடவும் பல படிகள் மேலே இருந்து இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டங்கள் என்று வரும் பொழுது, தீனுடைய காரியங்கள், அமல்கள் அல்லது செய்யக்கூடாதவைகள் என்று வரும் பொழுது இந்த அதிகாரம் என்பது, அன்பான சகோதரர்களே, யாரும் தனக்கு தெரிந்ததை வைத்துக் கொண்டு கூடும் கூடாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பெரும் குற்றத்துக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது. ஆகவேதான் சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். எதிலும், எந்த ஒரு விஷயத்திலும் கூடும் கூடாது என்று சொல்வதற்கு அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரஹிமஹுல்லா, ஒரு தாபிஈ, சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் 120 சஹாபாக்களுடன் கூட இருந்திருக்கிறேன். அந்த 120 சஹாபாக்களுடைய நிலைகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவரையும் நான் எப்படி பார்த்தேன் என்றால், சில மனிதர்கள் வருவார்கள், அவர்களில் ஒருவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார்கள். முதலாவது நபர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, இன்னாரிடத்துல போங்க. இன்னொருவர் இடத்துல அனுப்பி வைப்பார். இவர் கேட்டு வந்தவர் இரண்டாவது நபரிடத்திலே போவார், அவர் இன்னொருவரிடத்திலே அனுப்பி வைப்பார். இப்படியாக ஒருவர் மாறி ஒருவர் மாறி மாறி சென்று கடைசியாக முதலாவது நபரிடத்திலே வந்து சேருவார். எல்லாரிடத்திலையும் கேட்டுட்டேன், எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்க சொல்றாங்க என்று கடைசியாக வந்து சேருவார். இப்படித்தான் அவர்கள் மார்க்க விஷயங்களில் தீர்ப்பு செய்வதில் பயந்திருக்கிறார்கள். அதா ரஹிமஹுல்லா, அதா உஸ்ஸாயிப், அதா இப்னு ஸாயிப் ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய மாணவர், அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டத்தை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சில சஹாபாக்களிடத்தில் கேள்விகள் கேட்டு மக்கள் வருவார்கள் மார்க்க விஷயத்தில் கூடுமா கூடாதா. அவர்கள் நடுங்கி நடுங்கி பேச ஆரம்பிப்பார்கள், அவ்வளவு பயந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இன்று நம்மிடத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. மார்க்க விஷயங்களில் விரும்பியவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், செய்யலாம் செய்யக்கூடாது, அப்படி பத்துவா இருக்கிறது, இப்படி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது விளையாடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நான் எதிலும் மிகைப்படுத்தி சொல்வதாக யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது, சொல்வது இருக்கிறதை சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, இது விளையாடக்கூடிய விஷயம் அல்ல. மற்ற விஷயங்களில் நாங்கள் எப்படியும் இருக்கலாம், ஆனால் தீனுடைய விஷயங்களில் மிக பயந்து செயல்பட வேண்டும். நாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சஹாபாக்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அந்த சஹாபாக்களுடைய பக்குவம், அவர்களுடைய பேணுதல் எப்படி இருந்தது என்றால், இது ஹலால் இது ஹராம் என்ற வார்த்தையை அவர்கள் பாவிக்க மாட்டார்கள். இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒன்றை பார்த்து இது ஹலால் என்று சொல்வது அல்லது இது ஹராம் என்று சொல்வது, இது மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்வதற்கு பயந்தார்கள், சொல்லவே மாட்டார்கள். செய்யக்கூடாத ஒன்றை பற்றி கேட்கும் பொழுது அவர்களுடைய பதில் எப்படி அமையும் என்றால், இய்யாக்கும், இப்படி செய்யாதீர்கள், ஹராம் என்று சொல்ல மாட்டார்கள், செய்யாதீங்க, எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அல்லது நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படித்தான் அவர்கள் மிக பக்குவமாக பதில் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் எதிலும் ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடாது என்பதல்ல. சில விடயங்களில் மார்க்கம் மிக தெளிவான தீர்ப்பை தந்திருக்கிறது, அதை வைத்து உரியவர்கள் சொல்லலாம், ஆனால் சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அன்பான சகோதரர்களை, இப்பொழுது சில இந்த காலத்தில் நாங்கள் பலரையும் பார்க்கிறோம், இது ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிவிட்டது. ஃபத்வா எடுத்துட்டுத்தான் செய்கிறேன், அப்படியும் ஃபத்வா இருக்கிறது, இப்படியும் ஃபத்வா இருக்கிறது, நான் கேட்டுட்டு தான் செஞ்சிருக்கிறேன், யாரோ ஒரு இடத்துல கேட்டேன் சரி என்று சொன்னது போல இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தீனை சமாளித்துக் கொண்டு போக பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் எந்த உறவு முறையும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, கூடாது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவ்வளவுதான், முறை தவறினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நாம் இந்த பாதையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் இங்கே வந்து ஜாவத்துக்கு எப்படி போவது என்று ஏதோ ஒரு ஊரை சொல்லி, இடத்தை சொல்லி, அல்லது பக்கத்திலே இருக்கிற ஒரு பாதையை சொல்லி எப்படி போவது என்று நம்மிடத்திலே வழி கேட்டால், நமக்கு உண்மையில் வழி சரியாக தெரியாது அல்லது அந்த வழியில் நமக்கு சந்தேகம் இருந்தால், நாம் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டோம் இப்படி போங்க, வலதுக்கு போங்க, இடதுக்கு போங்க என்று ஒரு நாளும் நாங்கள் அவர்களுக்கு சொல்ல மாட்டோம். நாம சொல்லுவோம், பக்கத்துல அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இவர்கிட்ட கேட்டு பாருங்க, அல்லது வேறு யாரும் அவரு கேட்டு பாருங்கள் என்று சொல்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு பாதையை காட்டி கொடுக்கிற விஷயத்திலே நாங்கள் சந்தேகமாக இருந்தால் சொல்வதில்லை, வேறு ஆளிடத்திலே நாங்கள் அவரை அனுப்பி விடுகிறோம். இந்த அளவு பேணுதல் கூட இன்று நம்மில் இருக்கக்கூடிய பலர் மார்க்க விஷயங்கள் இவ்வளவு பாரதூரமான விஷயங்களில் இந்த அளவு கூட பயப்படுவதில்லை. நமக்கு ஏதோ பார்த்தது மாதிரி நினைவு இருக்கிறது, யாரோ சொன்னது மாதிரி நினைவு இருக்கிறது, அல்லது மார்க்க சட்டம் இப்படிதான் வரணும், இப்படி வர முடியாது என்று நமக்கு தோன்றுகிறது. இதை வைத்தெல்லாம் நாங்கள் சொல்லிவிடுகிறோம், செய்யுங்க பரவாயில்லை. அன்பான சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்று லேசாக சொல்லி சமாளித்து விடுவோம், அல்லாஹ்விடத்தில் மிக பயங்கரமான, யார் யாரோ அவர்கள் ஏதோயே செய்து கொண்டு போவார்கள், அதற்குரிய தண்டனையை சொன்னவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் துஸ்அலூனா அன் மசாயில், உங்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சாதாரணமாக பதிலளித்து விடுகிறீர்கள், ஆனால் அந்த கேள்விகளை பொறுத்தவரையில் அந்த கேள்விகள் லவ் வரதத் அலா உமர் இப்னுல் கத்தாப் லஜமஅ லஹா அஹ்ல பத்ர் சொல்கிறார்கள்,
அந்த கேள்விகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீர்கள். அல்லாஹ் மீது அவர் இந்த அந்த கேள்விகள் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டிருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பத்ரு சஹாபாக்கள் அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க என்று ஒவ்வொருவரிடமும் கேட்டுதான் அதற்குரிய பதிலை சொல்லி இருப்பார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளில் நீங்கள் சாதாரணமாக பதில் சொல்லிவிடுகிறீர்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொருவரும் இதிலே பேணுதலை கையாள வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் பாவிக்க கூடாது. உலமாக்கள் இதையெல்லாம் இல்மை பல வருஷங்கள் படித்தவர்களுக்கு சொல்கிறார்கள். மன் அஜாப அன் குல்லி சுஆலின் யுஸ்அல் ஃபஹுவ மஜ்னூன் என்று சொல்கிறார்கள். கேட்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் யாராவது பதில் சொல்கிறார் என்றிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பைத்தியமே பட்டிருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் ஒருவர் பதில் சொல்ல முடியாது. மனிதனுக்கு தெரிந்தவைகள் இருக்கின்றன, தெரியாதவைகள் இருக்கின்றன. தெரிந்தவைகளுக்கு பதில் சொல்லலாம், தெரியாதவைகளுக்கு பதில் சொல்லக்கூடாது. தெரியாதவர் தெரியாதவைகளுக்கும் ஒருத்தர் பதில் சொல்கிறார் என்றால் அவருடைய புத்தியில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அன்பான சகோதரர்களே, நமக்கு தெரியாத ஒன்றை கேட்கும் பொழுது எப்பொழுதும் தெரியாது என்று சொல்வதற்கு வைக்கப்படக்கூடாது. நாம் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்து பேசுகிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உரியவர்களிடத்திலே அனுப்பி வையுங்கள். ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு ஒரு மனிதர் வருகிறார். ஈராக்குக்கு இருந்து மதீனாவுக்கு வந்து சேர்வதற்கு எத்தனை நாள் பயணம் செய்திருப்பார், எத்தனை ஆயிரம் மைல்களை கடந்து வந்திருக்கிறார், எத்தனை மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறார். அந்த மனிதர் மதீனாவுக்கு வந்தது ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவில் அப்பொழுது ஹயாத்தாக இருக்கிறார்கள். இமாம் மாலிக் தான் அந்த காலத்தில் மிக பெரும் அறிஞராக இருந்தவர். லா யுஃப்தா வ மாலிக் பில் மதீனா, மதீனாவில் மாலிக் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது என்பது மக்களிடத்திலே ஒரு எழுதப்படாத புரிதலாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், மாலிக்கிட்ட தான் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, அப்படிப்பட்ட அறிவாளி அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக வேண்டி ஈராக்கில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார். வந்து அவர்கள் இமாம் மாலிக் அவர்களை சந்தித்து 40 கேள்விகளை கேட்டார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் 8 கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அதை விட குறைவான கேள்விகள். மற்ற 32 கேள்விகளுக்கும் லா அத்ரி, எனக்கு பதில் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த மனிதருக்கு ஆச்சரியம், இவரை பற்றி இவ்வளவு கேள்விப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து இந்த கேள்விகளை இவரிடத்திலே கேட்டால் தெரியாது என்று சொல்கிறார். கேட்கிறார், நீங்கள் இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், திரும்பி செல்லுங்கள் உங்களுடைய ஊருக்கு, அங்கே இருக்கிற உங்களுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்ன மாலிகன் லா யஅரிஃபு ஷையா, மாலிக்கிடத்துல போனேன், கேள்விகள் கேட்டேன், மாலிக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடுங்கள் என்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அறிஞர்கள் இவ்வளவு பயந்திருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக நாம் பதில் சொல்லிவிடுகிறோம். மார்க்க விஷயங்களில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து நாங்கள் பேச வேண்டும். நமக்கு தெரியாதா எதுவும் சொல்லிவிடக்கூடாது. முக்கியமான விடயங்களில், மார்க்கத்தில் முக்கியமான விடயங்கள் என்று வரும் பொழுது ஒவ்வொருவரும் இதை கருத்தில் எடுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபத்வாக்களை எழுத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் நம்முடைய நாட்டிலும் கூட எழுத்தில் ஃபத்வாக்களை மிக தெளிவாக வழங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இலங்கையில் ஜமியத் உலமா இருக்கிறது, எழுத்தில் தருவார்கள். அன்பான சகோதரர்களை, இந்த எழுத்து எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே நாளைக்கு சாட்சி சொல்ல போகிறது. இந்த எழுத்து சாதாரணமானதல்ல, இந்த எழுத்து நமக்கும் நம்முடைய நரகத்துக்கும் மத்தியிலே தடை கல்லாக, ஒரு மதிலாக, ஒரு சுவராக இருக்க போகிறது. சாதாரணமாக காண்கிறவர்கள் அனைவரிடத்திலும் ஃபத்வா கேட்டு நாங்கள் தீனுடைய விஷயத்திலே அப்படி போக, சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு ரேஷ் வந்து விட்டால், சிறிய ஒரு நோய் வந்து விட்டால், காலில் அல்ல காலில் ஒரு விரல்ல வந்து விட்டால், அதற்காக நாம் யாரை தேடி போகிறோம்? எத்தனை பேர்களிடத்துல விசாரிக்கிறோம், இதற்கு யாரு நல்லம், யாருக்கிட்ட போக வேணும்? அன்பான சகோதரர்களே, உலக விஷயங்களில் இவ்வளவு நுணுக்கமாக செயல்படக்கூடிய நாங்கள் தீனுடைய விஷயத்தில் மட்டும் நாங்கள் ஏன் இவ்வளவு கவனஹீனமாக இருக்கிறோம்? சாதாரணமாக யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்பது. சில மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், உண்மையில் அவர்கள் அல்லாவிடத்தில் கூட நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் தீர்ப்புகள் வழங்குவதற்குரிய தகுதி அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது. நான் தீர்ப்பை பற்றி அழகாக பேசினேன் என்ற காரணத்தினால் நான் தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர் என்று அர்த்தம் அல்ல. பேச்சு என்பது வேறு, தீர்ப்பு என்பது வேறு. அன்பான சகோதரர்களே, மார்க்க விஷயங்களில் சிலர் ஒரு மனிதருக்கு ஒரு அழகான வெப்சைட் இருக்கிறது, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கிறது என்றதனால் அவர் தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சிலர் அப்படியும் நினைக்கிறார்கள், இவங்க அதுக்குதானே இருக்கிறாங்க, கேட்கத்தானே சொல்லி இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே மிக பொய்யான தகவல்களையும் பொய்யான விஷயங்களையும் ஹதீஸ்கள் என்று சொல்லி பரத்தக்கூடிய வெப்சைட்டுகளும் இருக்கிறது. எப்பொழுதும் ஃபத்வாக்கள் என்பது தன்னுடன் இருக்கக்கூடிய, தன்னை சூழ இருக்கக்கூடிய, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய, தன்னுடைய சூழலையும் நிலைகளையும் அறிந்தவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இதை சாதாரணமாக நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. இதில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துவோம். நிறைய மதரசாக்கள் இருக்கின்றன, நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள், நிறைய கிதாபுகள். ஒரு காலத்தில் இந்த வசதிகள் எல்லாம் இங்கு இருக்கல்ல அன்பான சகோதரர்களே. ஆனாலும் நாம் கேட்பதில்லை. எல்லா வசதிகளும் இருக்கிறது, நாம் எதையும் தீன் என்பது கேட்டு கேட்டு செய்ய வேண்டும், படித்து படித்து செய்ய வேண்டியது. நாம் எதையும் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தான் நினைப்பதுதான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு அவர்களுடைய அமல்களை செய்து கொண்டு போகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த முறையிலே செய்யப்பட்ட அமல்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்து ஏமாற்றத்திலே நம்முடைய வாழ்நாளை கழித்துவிடக் கூடாது. பல மஸ்ஜிதுகளில் நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான், இப்பொழுது ஒவ்வொரு மஸ்ஜிதுகளில் போனாலும் கதிரைகளில் அமர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் தொழுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இவர்கள் பலருடைய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம், அவதானிக்கிறோம், பக்கத்திலிருந்து தூரத்திலிருந்து அவதானிக்கிறோம். பலருடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது நமக்கு உறுதியாக தெரியும். ஏனென்றால் மார்க்கத்துடைய மிக தெளிவான அந்த அந்த அறிவுகளுடன் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தொழுக்கூடிய முறை வித்தியாசமானது நமக்கு தெரிகிறது. அன்பான சிலருக்கு சொல்கிறோம், சிலருக்கு சொல்வதற்கான சந்தர்ப்பம் அமைவதில்லை. ஆனால் தொழுகிறவர்கள் நினைக்கிறார்கள் நாம சரியா தான் தொழுதுட்டு போறோம். சொன்னார்கள் அவர்கள், ஒரு மனிதன் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் 60 வருஷம் தொழுதிருப்பார், ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது. காரணம், அவருடைய தொழக்கூடிய முறைகளில் இருந்த பிழை. அன்பான சகோதரர்களை, ஏமாற்றத்தில் இருந்து விடக்கூடாது. மதரசாக்கள் நிறைய இருக்கின்றன, உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள், தகுதி வாய்ந்தவர்கள் சமூகத்திலே நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாம் மஸ்ஜிதுக்குள்ளே செய்கிற தொழுகைகளையாவது, மஸ்ஜிதுக்குள்ளே செய்கிற அமல்களையாவது அந்த உலமாக்கள் சொல்கிறபடி செய்வதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும். ஆனால் சமூகத்துடைய நிலையை பார்த்தால் அதற்கு கூட இன்னும் முன்னுக்கு வரவில்லை. இதுதான் உண்மை. இவ்வளவு உலமாக்கள், இவ்வளவு மதரசாக்கள், இவ்வளவு கிதாபுகள், ஆனால் சமூகத்துடைய நிலையை பார்த்தால் அந்த உலமாக்கள் சொல்கிறபடி மஸ்ஜிதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வதற்கு கூட இன்னும் சமூகம் தயாராகல்ல. எதை சொன்னாலும் இல்ல, மிச்ச காலமா நாங்க இப்படிதான் செஞ்சு வாரோம். அன்பான சகோதரர்கள், இதுதான் தீனா? குறைந்தபட்சம் இபாதத்துகளையாவது உலமாக்கள் சொல்கிறபடி செய்வதற்கு நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, மார்க்க விஷயங்களை புரிந்து செயல்படுவோம். மார்க்க விஷயங்களில் பேசும் பொழுது மிக கவனமாக பேசுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பக்குவத்தை நசீபாக்குவானாக.